சில வாரங்களாக பட்டினத்தார் பாடல்களை சிந்தித்தோம். இன்றைய நிகழ்ச்சியில் திரு வே செந்தில் நாயகம் அவர்கள் நமது தொல்காப்பியத்தின் சிறப்புகளை மிகவும் எளிமையாக விளக்குகின்றார். தொல்காப்பியத்தில் மற்றும் பழைய தமிழ் இலக்கியங்களில் தமிழ் என்ற சொல்லை எப்படி பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என அவர் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது மிகவும் வியப்பாக இருக்கின்றது. தமிழ் என்பதற்கு இனம், நாடு, மொழி, மறவர், மன்னர், உடலமைப்பு, இசைத்தமிழ், சைவம், தொண்டு, அகப்பொருள், அமுதம் என பல்வேறு பரிமாணங்கள் என அவர் நமக்கு சுட்டிக்காட்டும் பொழுது மிகவும் வியப்பாக இருக்கின்றது. அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி 104.6 பண்பலை வரிசையில் ஆக்லாந்து முழுவதும் ஒலிபரப்பப்படுகின்றது. ஒவ்வொரு புதன் மாலை 5:30 மணியிலிருந்து 6:25 வரை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழலாம். இதேபோல் இணையதளத்திலும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் 4 வாரத்திற்குள் கேட்டு மகிழலாம். இனி நிகழ்ச்சிக்குள் செல்வோமா?
ஞானத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேல் தனியாளி வெங்கதிரோன் ஏனையது தன்னேல் இல்லாத்தமிழ் செதிக்கு இனிமை, சிந்தைக்கு நிறைவு, அறிவுக்கு தெளிவு, ஆன்மாவிற்கு அமைதி, இந்த நான்கும் பொருந்தியது நம்முடைய தாய்மொழியாகிய தமிழ் மொழி என்று சொல்லுவார்கள். இந்த தமிழ் மொழி காலம் கடந்த தொன்மையான மொழி என்று போற்றுவார்கள். இந்த மொழியிலே தோன்றிய நூல்கள் பல பல, ஆனால் கிடைத்துள்ள நூல்கள் சில சில. அந்த சில நூல்களிலும் முதல் நூல் என்று போற்றப்படுவது தொல்காப்பியம். முதல் நூல் மட்டுமல்ல, முதன்மையான நூல் என்று சொல்லப்படுவதும் தொல்காப்பியம்தான். முதலுக்கும் முதன்மைக்கும் என்ன வேறுபாடு என்று பார்த்தால், காலத்தால் அழைக்கப்பெறுவது முதல் என்ற நிலைக்கு உரியது. ஆனால் கருத்து செறிவால் அழைக்கப்பெறுவது முதன்மை என்ற நிலைக்கு உரியதாகும். இரண்டு நிலைகளையும் பெற்ற அற்புதமான ஒரு நூல் இந்த தொல்காப்பியம் என்று சொல்லுவார்கள். தொல்காப்பியம் நம்முடைய மொழிக்கே ஒரு காப்பு அரண் போல விளங்குகிறது. மொழியை சிதைய விடாமல் காக்கின்ற ஒரு பெருந்தன்மை பெற்ற ஒரு நூலாக இந்த தொல்காப்பியம் விளங்குகிறது. மொழியை காப்பது மட்டுமல்ல, அந்த மொழியை பேசுகின்ற மக்களின் வாழ்வியலையும் காக்கின்ற அரணாக விளங்குவது இந்த தொல்காப்பியம் என்று போற்றுவார்கள். தமிழர்களுடைய வாழ்வியலை காப்பது மட்டுமல்ல, உலக மாந்தருடைய வாழ்வியலினுடைய சிறப்புகளை எல்லாம் பேசுவதும் இந்த தொல்காப்பியம் என்று சொல்லுவார்கள். அதனால்தான் தமிழ் அறிஞர் சாவேசு அவர்கள் இது தமிழில் எழுதப்பெற்ற உலக மாந்தருக்கான நூல் என்று அவர்கள் அற்புதமாக குறிப்பிடுவார்கள். இது இலக்கண நூல்தான். ஆனால் இலக்கண நூலாக இருந்தாலும் இது இலக்கியம் போல எளிமையாக இனிமையாக ஒலி நயம் பொருந்திய நூற்பாக்களை கொண்டதாக இந்த தொல்காப்பியம் என்ற அற்புதமான நூல் விளங்குகிறது. இந்த தொல்காப்பியத்தை பற்றி நினைக்கும் போதே நமக்கு இந்த தொடர்தான் வருகிறது, நினைவுக்கு வருகிறது. ஒன்று, முன்னை பழமைக்கும் பழமையதாய் பின்னை புதுமைக்கும் புதுமையதாய் இந்த நூல் விளங்கிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஓதற்கு எளிதாய் ஆனால் உணர்வுக்கு அரிதாக இந்த நூல் விளங்குகிறது என்று அறிஞர்கள் இதை குறிப்பிடுவார்கள். இந்த நூலினுடைய பெருமையை நாளெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு சிறப்பு மிக்க நூல் இந்த நூல் என்று சொல்லுவார்கள். இந்த நூலிலே மூன்று அதிகாரங்கள் அமைந்துள்ளன. எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் என்று மூன்று அதிகாரங்கள் அமைந்துள்ளன. அது மூன்று பெரும் பிரிவுகள். ஒவ்வொரு அதிகாரத்திலும் 9 பிரிவுகள், உட்பிரிவுகள் அமைந்துள்ளன. இப்போது எழுத்ததிகாரத்தை எடுத்துக்கொண்டால் நூன்மரபு, மொழிமரபு, திறப்பியல், புணரியல், தொகைமரபு, விழிமரபு, உயிரீற்று புணரியல், மெய்யீற்று புணரியல், குற்றியலுகர புணரியல் என்று 9 பகுதிகள் அதிலே அமைந்துள்ளன. சொல்லதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் கிளவியாக்கம், வேற்றுமையை வேற்றுமையல், வேற்றுமை மயங்கியல், விழிமரபு எழுத்து, அப்புறம் சொல்லதிகாரத்தில் இன்னொரு பிரிவுகளாக வரும்போது பெயரியல், வினையியல், இடையியல், உரியல், எச்சையல் என்று 9 பிரிவுகள் அதில் அமைந்துள்ளன. அதுபோல பொருளதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுகின்ற போது அந்த பொருளதிகாரத்தில் அகத்தினையல், புறத்தினையல், களவியல், கற்பியல், பொருளியல், மெய்ப்பாட்டியல், ஓமையல், செய்யுளியல், மரபியல் என்று 9 இயல்கள் அதில் அமைந்துள்ளன. இந்த மூன்றுக்கும் உள்ள நூற்பாக்களை பார்க்கிற போது எழுத்ததிகாரத்திலே 483 நூற்பாக்கள் அமைந்துள்ளன. சொல்லதிகாரத்திலே 463 நூற்பாக்கள் அமைந்துள்ளன. பொருளதிகாரத்திலே 664 நூற்பாக்கள் அமைந்துள்ளன. மொத்தம் 1610 நூற்பாக்களை கொண்டு சிறப்புற விளங்குவது இந்த தொல்காப்பியம் என்ற உல்காப்பெருநூல் என்று சொல்லுவார்கள். அந்த நூலிலே நாம் சில செய்திகளை இப்போது பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த நூல் தொடங்குவதற்கு முன்னாலே பாயிரம் என்ற ஒன்றை அமைத்திருக்கிறார்கள். பாயிரம் அல்லது பனுவலன்றே என்று பெரியோர்கள் குறிப்பிடுவார்கள். இந்த நூலுக்கும் ஒரு தற்சிறப்பு பாயிரம் இருக்கிறது. இந்த தற்சிறப்பு பாயிரத்தை எழுதிய ஆசிரியர் யார் என்று பார்த்தால் பனம்பாரனார் என்று சொல்லுவார்கள். 15 வரிகளை கொண்டதுதான் அந்த தற்சிறப்பு பாயிரம். எப்படி தொடங்குகிறது தெரியுமா? வடவேங்கடம் தென்குமரி ஆயிழை தமிழ் கூறும் நல் உலகத்து என்று தொடங்குகிறது. வடவேங்கடம் தென்குமரி ஆயிழை தமிழ் கூறும் நல் உலகம் என்ற தொடரே நமக்கு கேட்ட உடனே உடம்பெல்லாம் புல்லரிக்கிறது. ஏனென்று சொன்னால், ஒரு காலத்திலே வடமொழியாளர்கள் தங்களுடைய மொழியை தேவ மொழி என்றும் நம்முடைய தமிழ் மொழியை நீச மொழி என்றும் குறிப்பிட்டார்கள். அப்படி குறிப்பிடுகின்ற காலத்திற்கு முன்பே வழங்கி வந்த மொழிதான் நம்முடைய தமிழ் மொழி. அதனால் தான் சொல்லுகிறார் தமிழ் கூறும் நல் உலகத்து என்று சொல்லுகிறார். தமிழ் என்ற சொல்லே பொருளாளம் மிக்கது. தமிழ் என்று சொல்வது அது மொழியையும் குறிக்கும், நாட்டையும் குறிக்கும். மொழி நாடு இரண்டை தமிழ் என்பது குறிப்பது மட்டுமன்று, தமிழ் தலை மயங்கிய தன்னரும் காதம் என்று புறநானூற்றிலே ஒரு தொடர் வரும். அது தலை மயங்கியவர்கள் யார் என்று சொன்னால் தமிழ் என்று குறிப்பிடுகிறார். அது மறவர்களை வீரர்களை குறிக்கிறது. அப்ப தமிழ் என்ற சொல்லுக்கு மறவர்கள் என்ற பொருளும் உண்டு. அது மட்டுமல்ல, விருந்தின் மன்னர் தம்மோடும் கூடி வடநாட்டு மன்னர்கள் பலர் கூடி அருந்தமிழ் ஆற்றல் அறிந்திலர் என பேசினார்களாம். இந்த இடத்துல தமிழ் என்பது மன்னர்களை குறிக்கிறது, நாட்டை குறிக்கும், மொழியை குறிக்கும், மறவர்களை குறிக்கும், மன்னர்களை குறிக்கும். அது மட்டுமல்ல, தமிழ் தழிய சாயலவர் என்று சிந்தாமணியிலே ஒரு தொடர் வரும். அது சாயல் என்பது இந்த உடலினுடைய நல் அமைப்பு, உடல் அமைப்பை குறிப்பதாக தமிழ் என்ற சொல்லும் தமிழ் தழிய சாயலவர் என்று வருகிறது. கம்பனுடைய காப்பியத்திலே ஒரு இடத்திலே வண்டு தமிழ் இசைக்கும் என்று சொல்லுவார். அது இசைத்தமிழை குறிக்கின்ற வகையிலே அந்த தமிழ் என்ற சொல்லுக்கு பொருள் அமைந்து விடுகிறது. நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் என்று சொல்லுகிற போது தமிழ் என்ற சொல்லுக்கு சைவம் என்ற ஒரு பொருள் அமைந்து விடுகிறது. என்னை நன்றாக இறைவன் படைத்தான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று திருமூலர் சொல்லுகின்ற போது தமிழ் என்ற சொல் தொண்டு என்ற பொருளிலே கையாளப்பெறுகிறது. அது மட்டுமல்ல, ஆரிய அரசன் பிரகத்தனுக்கு தமிழ் கற்பிப்பதற்காக கபிலர் பாடினார் குறிஞ்சி பாட்டு என்று வருகிற போது தமிழ் என்ற சொல் அகப்பொருளை உணர்த்துகிறது. ஆக பல பொருள்கள் வருகிற இதே தமிழைத்தான் நம்முடைய பாவேந்தர் பாரதிதாசனார் அமுதம் என்று சொல்லுவார். தமிழுக்கும் அமுதென்று பெயர் என்று சொல்லுவார். எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ் படித்தான் என்று சொன்னாலே அது திருக்குறளை படித்தான் என்று பொருள்படும். எனவே தமிழ் என்பதற்கு பல பொருள்கள் உண்டு என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு தமிழ் கூறும் நல் உலகம் என்று போற்றப்பட்டது பனம்பாரனார் காலத்திலே. இது நீச மொழி என்று மொழிகளுக்கெல்லாம் முந்திய மொழி என்ற குறிப்பை வடவேங்கடம் தென்பூமரி ஆயிடை தமிழ் கூறும் நல் உலகம் என்ற தொடரால் அந்த சிறப்பு பாயிரத்தின் தொடக்கத்திலே பனம்பாரனார் குறிப்பிடுகிறார். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நல் உலகத்து வழக்கும் செய்யுளும் ஆயிரு முதலின் என்று அடுத்த வரி வரும். வழக்கு என்பது இரண்டு வகைப்படும், ஒன்று பேச்சு வழக்கு, இன்னொன்று எழுத்து வழக்கு. அதை உலக வழக்கு செய்யுள் வழக்கு என்றும் குறிப்பிடுவார்கள். இதன் முதல்ல சொல்லுகிறார் உலக வழக்குக்கு தான் முதலிடம் கொடுக்கிறார். ஒரு மொழி வாழ்வது என்பதே மக்களால் பேசப்படுகின்ற காலம் வரைதான். அதனால்தான் வடமொழியை கூட அது இறந்துபட்ட மொழி என்று சொல்கிறார்கள். பேச்சு வழக்கிலே அது இல்லை. எனவே வழக்கும் செய்யிடும் என்று சொல்லி இந்த ரெண்டையும் பற்றி நம்முடைய தொல்காப்பியம் பேசுகிறது என்ற குறிப்பும் அதில் புலனாகிறது. வழக்கும் செய்யிடும் ஆயிரு முதலின் எழுத்தும் சொல்லும் பொருளும் நாடி என்று சொல்லுகிறார். மூணு சொல்லுகிறார், எழுத்து சொல்லு பொருள். பொருளுக்காகத்தான் இந்த சொல், சொல்லுக்காகத்தான் எழுத்து என்ற அந்த குறிப்பு பின்னால் படிக்கும் போது நமக்கு புலனாகும். அந்த மூன்றையும் விளக்குகின்ற வகையிலே எழுத்தும் சொல்லும் பொருளும் நாடி சொல்லிட்டு சொல்றார், செந்தமிழ் இயற்கை சிவனிய நிலத்தோன் முந்து நூல் கண்டு முறைப்பட எண்ணி புலந்தொகுத்தோனே போக்கடு பணுவன் என்று வருகிறது. என்ன பொருள் என்று சொன்னால், தமிழ் மொழி எங்கெல்லாம் பேசப்பட்டதோ, எங்கெல்லாம் தமிழ் நூல்கள் அறிஞர்களால் போற்றப்பட்டனவோ அந்த இடத்துக்கெல்லாம் சென்று தொல்காப்பியர் இந்த தமிழினுடைய தன்மைகளை நன்கு ஆராய்ந்து இந்த நூலை செய்திருக்கிறார். இப்போது பட்டப்படிப்பு மேற்கொள்கின்றவர்கள் கள ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்களே, இந்த கள ஆய்வு நிலையினை ஒரு 5000-6000 ஆண்டுகளுக்கு முன்பே காப்பியர் நிகழ்த்தித்தான். எனவே இந்த இடங்களுக்கெல்லாம் தமிழ் கூறும் நல்லுலகம் அனைத்திலும் சென்று முந்து நூலையெல்லாம் கண்டு முறைப்பட எண்ணி இந்த தொல்காப்பியம் என்ற நூலை ஆட்சி அளித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் செய்த அவை எது என்று சொன்னால் நிலந்தரு திருவீர் பாண்டியன் அவையற்று என்று சொல்லுகிறார். அவனை சிறப்பாக அந்த சபைக்கு உரிய ஒரு தலைவனை மிகச் சிறப்பாக சொன்னதோடு மட்டுமல்ல, அவன் சான்றோர்களை தழுவி வாழ்ந்தவன் என்ற ஒரு குறிப்பும் தோன்ற அரங்கரை நாவில் நான்மறை முற்றிய அதங்கோட்டாசான் என்று பின்னால அந்த வரிகள் வருகிறது. அறங்கரை நாவில் என்று சொன்னால் அறத்தை தவிர அந்த நாக்கு வேற எதையும் பேசாது என்ற ஒரு குறிப்பு. அப்படிப்பட்ட சான்றோர்கள் அருமையாக திருவள்ளுவர் சொல்லுவார், ஒழுக்கம் உடையார்க்கு உள்ளாவே தீய வழிக்கையும் வாயார் சொலர் என்பார். அதுபோல அறத்தையே பேசுகின்ற நாவினை தனக்கு உறுப்பாக கொண்ட சான்றோர்கள் நிறைந்த அவை, அந்த சான்றோர்களை தனக்கு துணையாக கொண்டவன் இந்த நிரந்தர திருவின் பாண்டியன் என்ற குறிப்பெல்லாம் அதில் புதிந்து விடக்கிறது. எனவே நான்மறை முற்றியன என்று சொல்லுகிறார். நான்மறை என்பதற்கு கூட பலரும் வடமொழியில் எழுதப்பட்ட ரிக்கி யஜூர் சாம அதர்வன வேதங்கள் என்று சொல்லுவார்கள். நான் அப்படி கருதவில்லை. அறம், பொருள், இன்பம், வீடு என்ற நான்கு சிறந்த நிலைகளையும் கூறுகின்ற நூல்களையெல்லாம் நன்கு கற்று உணர்ந்த பெரியோர்கள் என்றுதான் நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். எனவே நான்மறை முற்றிய அதங்கோட்டாசான் என்ற ஒரு புலவனும் அந்த அவையிலே இருந்து வினாக்களை தொடுக்க அந்த வினாக்களுக்கெல்லாம் மயங்கா மரபில் எழுத்து முறை காட்டி இந்த நூலை அரங்கேற்றம் செய்திருக்கிறார் நம்முடைய தொல்காப்பியனார். அது மட்டுமல்ல, மல்கினீர் வரைப்பில் ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன் என தன்மைய தோற்றி என்று அடுத்த வரிகள் வரும். இதில் ஐந்திரம் என்பதற்கு பலரும் சொல்லுவார்கள், இந்திரனை தலைவனாக கொண்டு இந்திரன் மூலம் எழுதப்பெற்ற நூல் என்றெல்லாம் கூட சொல்லுவார்கள். நான் அப்படி சொல்லவில்லை. தமிழ் மொழியைத்தான் குறிப்பிடுகிறார். அதிலும் குறிப்பாக தமிழ் இலக்கணத்தை தான் குறிப்பிடுகிறார். ஐந்திரம் என்பதே நம்ம கைக்குள்ள அடக்கம், எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்ற ஐந்து திறங்களையும் உணர்ந்த இந்த தொல்காப்பியர். ஆனால் தொல்காப்பியர் என்பதும் கூட அவரது இயற்பெயராக தெரியவில்லை. தொல்காப்பியர் என்ற பெயரை அவர் அமைத்துக் கொண்டார். இந்த நூலை எழுதியதன் காரணமாக அவருக்கு அமைந்த பெயர் இது. காரண பெயராக அமைந்தது தொல்காப்பியர் என தன்பெயர் தோற்றி பல்வுகள் நிறுத்த படிமையோடே பல பேருடைய புகழுக்கும் காரணமாக விளங்கியவர். அப்படி புகழுக்கு காரணமாக விளங்கிய இந்த பெருந்தகையும் பணிவோடு விளங்கினார். பழிமையோனாக தாழ்வுத்தன்மை கொண்டவன் போல பணிந்து நிற்பவனாக விளங்கினார் என்பதையெல்லாம் பழம்பாரனார் அந்த பாயிரத்திலே மிகச் சிறப்பாக எடுத்து காட்டுகிறார். இந்த நூலுக்குள்ளையும் கொஞ்சம் சில செய்திகளை நாம் பார்க்க வேண்டும் அல்லவா? முதல்ல எழுத்ததிகாரம், எழுத்ததிகாரத்திலேயே சில செய்திகளை பார்ப்போம். வேற ஒன்றும் இல்லை. முதல் நூற்பா எப்படி தொடங்குகிறது எல்லாருக்கும் பெரும்பாலும் நினைவில் இருக்கும் என்று கருதுகிறேன். எழுத்தனப்படுவ அகர முதல் நகர இருவாய் முப்பகுது என்ப சார்ந்து வரல் மரபில் மூன்றளம் கடையே. இதான் முதல் நூற்பா. மூக்கு நம்ம இப்படி லேசப்படி தொற்றலாம்லாம், லேச கையினால மூக்கத் தொடணும்னா ரொம்ப எளிது. இந்த மூக்கத் தொடருக்கு கையை இப்படி கொண்டு போய் தலைக்கு பின்னால கொண்டு வந்து அப்புறம் முன்னால கொண்டு வந்து தொடணுங்கிற அவசியம் இல்லை. இந்த நூல்பா பாருங்க, இதுக்கு தலைப்பு என்ன கொடுத்திருப்பாங்க, முதல் எழுத்துக்கள் என்று கொடுத்திருப்பாங்க. முதல் எழுத்துக்கள் தமிழ்ல 30 தான். இதைத்தான் சொல்ல வருகிறார் நம்முடைய தொல்காப்பியனார். என்ன சொல்லுகிறார், எழுத்தனப்படுவ அகர முதல் நகர இருவாய் முப்பகுது என்ப. அதோட அந்த நூற்பவம் முடிச்சிடலாம். சார்ந்து வரல் மரபில் மூன்றரம் கடையே, சார்பு நிலை கொண்ட மூன்று எழுத்துக்களையும் விட்டுவிட்டால் முப்பது என்று சொல்கிறார். ஏன் இதை இப்படி சொல்ல வேண்டும், முதல் எழுத்துக்கள் 30 முடிச்சுட்டு சார்பு எழுத்துக்களை அடுத்த நூற்பாவில் அது 3 என்று அதை பற்றிய விளக்கங்களை அவர் கூறியிருக்கலாம். ஆனால் அப்படி கூற இல்லை, அவர் அதையும் இதையும் ஒன்றாக சேர்த்து 3 30 என்று குறிப்பிடுகிறார். ஏன் அப்படி குறிப்பிட்டார் என்று சிந்தித்து பார்த்தால், எழுத்து என்பதற்கே 2 பொருள் உண்டு. எழுப்பப்படுவதும் எழுத்துத்தான், எழுதப்படுவதும் எழுத்துத்தான். இந்த 30 எழுத்துக்களும் இருக்கு பார்த்தீங்களா, அகர முதல் நகர இருவாய் இருக்கக்கூடிய இந்த 30 எழுத்துக்களும் ஒலி வடிவத்தையும் பெற்றிருக்கின்றன, வரி வடிவத்தையும் பெற்றிருக்கின்றன. ஒலி வடிவமும் ஆனாவுக்கு ஒலி வடிவமாகவும் சொல்லலாம், ஆனாவை வரி வடிவமாகவும் எழுதலாம். அதுபோல மெய்யெழுத்துக்களையும் ஒலி வடிவத்திலும் காணலாம், வரி வடிவத்திலும் காணலாம். ஆனால் இந்த குற்றிய நிகரம் குற்றிய குகரம் ஆயுதம் என்ற மூன்றுக்கும் ஒலி வடிவம் உண்டே தவிர வரி வடிவம் கிடையாது. அது ரொம்ப முக்கியமான செய்தி. நாம இதுக்கும் அதுக்கும் உள்ள வேறுபாடை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த 30 எழுத்துக்களுக்கும் 2 வடிவங்கள் உண்டு. இந்த எழுத்துக்களுக்கு சார்பு எழுத்துக்கள் என்று சொல்லுகிறாரே, அந்த எழுத்துக்களுக்கு ஒலி வடிவம் உண்டே தவிர வரி வடிவம் தனி வரி வடிவம் கிடையாது, கிடையவே கிடையாது என்றுதான் தொல்காப்பியர் சொல்லுகிறார். ஆனால் நாம என்ன செய்கிறோம், அடுத்த நூற்பாவை பார்க்கிறோம். அவைதாம் குற்றிய நிகரம் குற்றிய நுகரம் ஆயுதம் என்ற 3 எழுத்தோர் என்ன. இது 2 சுற்ற சொல்றார். இந்த 3 என்பது இப்ப நாம ஆயுத எழுத்தை எழுதும் போது 3 புள்ளிகளை வச்சுட்டா அது ஆயுத எழுத்துன்னு இப்ப சொல்றோம். ஆனா தொல்காப்பியருடைய கருத்துப்படி இது ஆயுத எழுத்துக்கும் வரி வடிவம் கிடையாது என்பதுதான் அவருடைய 9 நூற்பாவில் சொல்லப்பட்ட கருத்தின் விளைவு. அப்படி இருக்கும்போது அது எதை குறிக்கிறது என்றால், குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஆயுதம் என்ற இந்த 3 குறிப்பதாக கொள்வதுதான் சான்றோர்களுடைய கருத்தாக இருக்க முடியும் என்று எளியவனாகிய நான் கருதுகிறேன் என்பதை சொல்லி, கால ஓட்டத்தில் நாம் இந்த ஆயுதத்திற்கும் 3 புள்ளிகளை வைத்து எழுதுகிற ஒரு வழக்கத்தை நடைமுறைப்படுத்தி விட்டோம் என்பதை சொல்லிக்கொண்டு, இந்த 2 மட்டுமில்லை, இந்த 2 சொல்லிட்டு 3 நூற்பா என்ன சொல்றாரு பார்த்தா, அவைதான் என்னும் அப்பாலைந்தும் ஓரளவு இசைக்கும் குற்றெழுத்து என்ப என்று சொல்றார். குற்றெழுத்து தான் சொல்றார், இந்த 5 எழுத்தையும் சொல்றார். அடுத்ததுலதான் அப்பால் 7 ஈரளவு இசைக்கும் நெட்டெழுத்து என்ப இப்படி சொல்ற. இப்படி சொல்லிட்டு இந்த சொன்ன உடனே கேட்கிற நமக்கு என்ன தோணும், 2 அளவு சொல்லிட்டாரு, அப்ப இதுக்கு மேல உண்டா இல்லையான்னு ஒரு சந்தேகம் வரும். அதுக்கு விட சொல்வது போல 3 இசைத்தல் ஓரெழுத்து இன்றே, 3 அளவினை கொண்டதாக ஒரு எழுத்து சொல்லக்கூடாது என்பது போல இல்லைன்னர். அப்ப இல்லதே இல்லையா, உலகத்தில் அப்படியே இல்லையா, ஒரு வியாபாரி ஏதோ ஒரு பொருளை கூவி விச்சுக்கிட்டு போகும்போது அவன் அதை உப்போன்னு நீட்டுதானே, அப்ப அளவு கூடுகிறது அல்லவா என்ற ஒரு சந்தேகம் நமக்கு வரும். அந்த சந்தேகத்திற்கு விடை சொல்லுவது போல, நீட்டம் வேண்டின் அவ் அளவுடைய கூட்டி எழுதுதல் என்பனார் போலவர். என்று அதுக்கும் ஒரு விளக்கத்தை தருகிறார். சில போது நாம நீட்டி ஒழிப்பதும் உண்டு, அது வேணுங்கிற நேரத்தில் மட்டும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு அடுத்த நூற்பாவலதான் கண்ணிமையின் ஒடியேன அவ்வே மாத்திரை நுண்ணிதின் உடந்தோர் கண்ட ஆரேனர். அதாவது இந்த அளவு என்பதற்கு மாத்திரை என்று சொல்லுவார்கள். அந்த மாத்திரை, ஒரு மாத்திரை என்பது இயல்பாக கண்ணை இமைக்கிற கால அளவு அல்லது கையை நொடிக்கிற கால அளவு என்பதையும் அவர் தெளிவாக புறப்படுத்திவிட்டு இந்த அளவையெல்லாம் சொல்லிட்டு தான் அவுகாரை ஏறுவாய் பன்னீர் எழுத்தும் உயிரென மொழிவார். என்ன உயிர் எழுத்துனா எதுங்கிற விளக்கத்தை சொல்லிட்டு இதை சொன்னதனால உடனே அர்த்தம் சொல்றாரு, நகார இருவாய் பதினெண் எழுத்தும் மெய்யன மொழிவர். அந்த உளவியல் தன்மைக்கு தக்கபடி கேட்கிறவனுடைய மனசு எதை எடுத்து எதை கேட்டால் அவன் தெளிவாக உணர்ந்து கொள்வான் என்பதை புரிந்து கொண்டது போல் அப்படியே சொல்லிட்டு வர, இப்படி சொல்லிட்டு வந்தவர் அடுத்த சூத்திரத்துல சொல்லுவார், இம்மெய்யோ ஏனும் உயிரியல் தெரியாமல். இந்த மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் ரெண்டும் இதுவரைக்கும் பார்த்த அளவெல்லாம் சொல்லி பார்த்தோம், இந்த ரெண்டும் சேரும், சேருவதில் எது போய் சேரும்னா உயிர் தான் போய் சேரும். மெய்யெழுத்தோட உயிரெழுத்து தான் போய் சேரும். அதனாலதான் நாம இப்ப பிரிக்கும் போதோ சேர்க்கும் போதோ பார்த்தோம்னா இக்கு கூட்டல் அ க என்கிறோம் இல்லையா, முதல்ல மெய்யெழுத்தை போட்டுட்டு அதுல போய் உயிர் சேர்க்கிறது. அப்படி சேர்ந்தாலும் இந்த உயிரினுடைய தன்மை மாறாது என்பதையும் நூற்பாவில் சொல்லுவார். ஆக நம்முடைய மொழி நம்மை போன்றது, நம்மோடு இரண்டர கலந்தது, நம்ம உடம்புலையும் உயிரும் இருக்கு மெய்யும் இருக்கு. இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான் மெய்க்கு மரியாதை என்பதையெல்லாம் நாம் இப்போது பார்க்கிறோமே. தமிழுக்கு இருக்கிற சிறப்பே அதுதாங்க. தமிழ் அற்புதமான இரண்டு சொற்கள் உண்டு, ஒன்று பிறப்பு இன்னொன்று இறப்பு. இந்த ரெண்டு சொற்களையும் பார்த்தாலே நம்முடைய வாழ்வியல் தன்மையை நாம் புரிந்து கொள்ளலாம். ரெண்டிலையும் நாலு எழுத்து இருக்கு, பிறப்புனாலும் நாலு எழுத்து தான், இறப்புனாலும் நாலு எழுத்து தான், ரெண்டாவது எழுத்து மூன்றாவது எழுத்து நான்காவது எழுத்து ரெண்டிலையும் ஒன்று போல இருக்கு. ஆனா இந்த முதல் எழுத்து மட்டும் பிறப்பு என்கிற போது உயிர்மை எழுத்தாக இருக்கிறது, இறப்பு என்று சொல்லுகிற போது உயிரெழுத்தாக இருக்கிறது. என்ன பொருள், உயிரும் மெய்யும் சேர்ந்தாதான் பிறப்பு, உயிர் மட்டும் தனியா போயிட்டுனா இறப்பு. இதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவம் என்பதை சொல்லாமல் சொல்வது போல நம்முடைய மொழி எழுத்துக்களும் அமைந்திருக்கின்றன என்பதை பார்க்கிறோம். எழுத்ததிகாரத்தை அடுத்து சொல்லதிகாரத்தில் ஒரு இரண்டு நூற்பாக்களை பார்ப்போம். சொல்லதிகார தொடக்கத்திலேயே ஒரு செய்தியை சொல்லுகிறார், உயர்தினை என்பனார் மக்கள் சுட்டே, அகிலினை என்பனார் அவரர பிறவே, ஆயிரு திணையின் இசைக்குமன் சொல்லே. இப்படி இரண்டு வகைப்படத்தான் இந்த சொற்கள் எல்லாம் வழங்கப்பெறும் என்று கூறி வருகிறார். அது சொல்லும் போது மக்களாக இருப்பவன் யார் என்று சொன்னார், உயர்ந்த ஒழுக்கத்தோடு வாழ்பவன் தான் மனிதன், இல்லைன்னா அவன் மக்கள் நிலையில வைக்க முடியாது, அவனை மக்கள் நிலையில் தான் சேர்க்க வேண்டும் என்ற குறிப்பையும் உயர்தினை என்பனால் மக்கள் சுட்டே என்று சொல்லி உயர்தினையை சொல்லிட்டு தாழ்வினைன்னு சொல்லல, அல் கூட்டல் திணை அகிவினைன்னு சொல்றார், அல்லாத திணை அதையும் கூட குறைத்து மதிப்பிடவில்லை நம்முடைய தொல்காப்பியர். உயர்தினை அகிலினை என்றுதான் அல்தினை என்று அவர் சொல்லுகிறார் என்பதை பார்க்கிற போது மனித நேயம் இவரை, அதுவும் உயிர் நேயம் தொல்காப்பியரிடத்திலே எவ்வளவு சிறப்பாக விளங்கி இருக்கிறது என்பதை நாம் உணர முடிகிறது. அது மட்டுமல்ல, ஒரு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சொல் இருக்கும், அதனால்தான் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று பிறிது ஒரு இடத்திலே தொல்காப்பியர் சொல்லுவார். ஒரு மனிதனுக்கு அவனுடைய பெற்றோர்கள் சூட்டிய பெயர் இயற்பெயர், இயற்பெயரை சொல்லிவிட்டுத்தான் அவனை பற்றிய அவனுடைய செயலையோ அவனை பற்றிய பிற செய்திகளையோ நாம் சொல்ல வேண்டும். அவன் வந்தான், அவன் இருந்தான், அவன் உண்டான், அவன் உறங்கினான்னா யார் என்பது நமக்கு புரியாது. முதல்ல கந்தன் வந்தான் அல்லது ராமன் வந்தான் சொல்லிட்டு அவன் வந்தான், இருந்தான், உண்டான், உறங்கினான்னு சொன்னா அது முதல்ல நாம் சொல்லிய அந்த பெயரோடு இணைந்து வரும். அது இயற்பெயர், இதெல்லாம் சுட்டுப்பெயர். அதனால இந்த ரெண்டும் சேர்ந்து வரும்போது இயற்பெயர் கிளவியும் சுட்டுப்பெயர் கிளவியும் ஒருங்கு இயலுகின்ற போது சுட்டுப்பெயரை முதல்ல சொல்லப்படாது, இயற்பெயரைத்தான் முதலில் சொல்ல வேண்டும் என்ற செய்தியையும் நம்முடைய தொல்காப்பியர் அருமையாக தன்னுடைய சொல்லதிகாரத்தில் பயன்படுத்தினார். ஒரு மனிதரை பற்றி நாம் பேசும்போது அவருடைய இயற்பெயரை முதலிலே சொல்லித்தான் அதன் பிறகு சுட்டுப்பெயர்களை சொல்ல வேண்டும். அதுதான் முறையானது. முதலிலே சுட்டுப்பெயரை சொன்னால் அது தவறாக முடிந்துவிடும். ராமன் என்று சொல்லிவிட்டு அவன் வந்தான், அவன் இருந்தான், அவன் உண்டான், அவன் உறங்கினான்னு சொன்னால் அது ராமனை குறிக்கும் என்பது எல்லாருக்கும் புரியும். ஆனால் அந்த ராமன் என்ற பெயரை சொல்லாமல் அவன் வந்தான், இருந்தான், உண்டான், உறங்கினான் என்று சொன்னால் அது எல்லோருக்கும் புரியாது. அதனை நம்முடைய தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார், இயற்பெயர் கிளவியும் சுட்டுப்பெயர் கிளவியும் வினைக்கு ஒருங்கு இயலும் காலம் தோன்றி சுட்டுப்பெயர் கிளவி முற்படக் கிளவார். முதல்ல சொல்லப்படாது, இயற்பெயர் வழிய என்பனால் புலவர் என்று அற்புதமாக அவர் சொல்லுகிறார். அப்படி சொல்லிய அந்த தொல்காப்பியர் இன்னொரு சூத்திரத்தில் ஒரு நுட்பமான செய்தியை சொல்லுகிறார். முற்பட கிளத்தல் செய்யுளில் உரித்தேங்கிறார். உலக வழக்கில் தான் இப்படியே தவிர செய்யுள் வழக்கில் சுட்டுப்பெயரை சொல்லிட்டு அதன் பிறகு இயற்பெயரை சொல்லுவதும் உண்டு என்பதாக அதுக்கு ஒரு விளக்கமும் தருகிறார். ஆக தொல்காப்பியர் எல்லா நிலையிலும் நம்முடைய மொழியை நாம் எப்படி எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை சொல்லி வருகிறார். குறிப்பாக ஒன்றை சொல்லுகிறேன், இந்த வினா விடை என்று சொல்லுவார்கள். வினா விடை என்று சொல்லும்போது முதல்ல வினா, அதன் பிறகுதான் விடை என்பது இன்றைய உலக வழக்காக நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் தொல்காப்பியர் எப்படி சொல்லுகிறார், செப்பும் வினாவும் வளால் ஓம்பல் அப்படின்னு சொல்லுவார். செப்பும் வினாவும் வளால் ஓம்பல்ல செப்புதல் என்பது பதில், விடை. அதை முதல்ல சொல்லிட்டு அதன் பிறகு வினாவை சொல்லுகிறார். இது எப்படி பொருந்தும் என்பது போன்ற ஒரு ஐயப்பாடு நமக்கு இயல்பாக தோன்றுகிறது. அதுக்கு அவர் விடையே சொல்லுகிறார், வினாவும் செப்பேன் வினா எதிர் வரினேன். சில சமயத்துல நீங்க செப்புவது கூட வினாவாக அமைந்து விடும் என்று சொல்லுகிறார். வினாதான முதல்ல வரணும்னு இப்ப சொல்லுகிறீங்க, அப்படியும் அமைந்து விடுவது உண்டு என்றெல்லாம் விளக்கங்களை நம்முடைய தொல்காப்பியர் சொல்லிக்கொண்டே செல்லுகிறார். அது தவிர அவருடைய நூல்களை விரித்து நாம் பார்க்கின்ற போது மூன்று பகுதியில ஒரு பகுதி என்பது நம்முடைய பொருள் சம்பந்தப்பட்ட செய்திகளை, பொருள் அதிகாரம் என்று சொல்லுவார்கள். அந்த பொருள் அதிகாரத்துல அவர் அற்புதமான ஒரு செய்தியை சொல்ல வருகிறார். தொல்காப்பிய பொருள் அதிகாரத்தை நம்முடைய மூதறிஞர் வாசுபா மாணிக்கனார் அவர்கள் மனிதனின் உயிர் நூல் என்று சொல்லுவார். இது சாதாரணமான நூல் என்று சொல்லாமல் உயிர் நூல் என்று சொல்லுவார். ஏனென்றால் இந்த தொல்காப்பிய பொருளதிகாரத்தில் உலகத்தினுடைய தோற்றம் பேசப்படுகிறது, உயிர்களினுடைய வகைகள் பேசப்படுகிறது. இந்த உயிர் வகைகளை பற்றி நாம் பார்க்கிற போது ஆறறிவு படைத்த நிலைக்கு உரியவன் மனிதன் என்று நாம் போற்றுகிறோம். அதை சொல்லுகிற போது இந்த ஆறு அறிவையும் சொல்லும் போது ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நாலறிவு, ஐயறிவு, ஆறறிவு என்று சொல்லுகிறோமே, இதுல இந்த ஆறு அறிவு சொல்லும் போது முதல் அறிவு உச்சறிவறிவே என்று சொல்லுகிறார். இரண்டாவது அறிவு நாவினால் உணரும் அறிவு என்று சொல்லுகிறார். மூன்றாவது அறிவு மூச்சினால் உணரும் அறிவு என்று சொல்லுகிறார். நான்காவது அறிவு கண்ணால் உணரும் அறிவு என்று சொல்லுகிறார். ஐந்தாவது அறிவு காதால் கேட்டு உணரும் அறிவு என்கிறார். ஆறாவது அறிவு தான் அந்த பகுத்தறிவாகிய மனனோடு மனத்தோடு தொடர்புடையது என்று சொல்லுகிறார். ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அதனோடு நாவே, மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே, நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே, ஆறறிவதுவே அவற்றோடு மனனே, நேரிலின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே என்று சூத்திரத்தை சொல்லுகிறார். இதுல ஒரு நுட்பம் என்ன என்று சொன்னால், இந்த ஆறு அறிவினுடைய நிலையும் நம்ம தலையிலே இருக்கு. இது ஓரறிவு, உற்றறிவு. இது ஈரறிவு. ஓரறிவு, ஈரறிவு, நாவுன்னு சொன்னார். இது ஈரறிவு. மூணாவது அறிவு மூக்கறிவு. நாலாவது அறிவு கண்ணால் உணர்கிற அறிவு. ஐந்தாவது அறிவு காதால் கேட்டு உணரும். ஆறாவது அறிவு மூளையோடு தொடர்புடையது. இந்த அறிவு நிலைகள் அத்தனையும் எங்கே இருக்கிறது என்றால் நம்முடைய தலைப்பகுதியிலே இருக்கிறது. அதனாலதான் இந்த மனித பிறப்பை உயர்ந்த பிறப்பு என்றெல்லாம் சொல்லுகிறார். இதிலேயே ஆறறிவு திறத்தையும் அமைத்திருக்கிறார் இறைவன் என்றே வைத்துக் கொள்வோம். இந்த ஆறறிவும் ஒன்னை விட ஒன்னு உயரத்தில் இருக்கு. இது ஒன்று, இது ரெண்டு, இது மூணு, இது நாலு, இது அஞ்சு, இது ஆறு. ஆக ஒன்றை விட ஒன்று. ஆக ஆறறிவு பெற்றவன் பிறப்புகளிலேயே உயர்ந்த பிறப்புக்கு உரியவன் என்பது இந்த நூற்பாவும் புலப்படுத்துகிறது. நம்முடைய தலையே அடித்தவர்களுக்கு எடுத்துக்காட்டி கொண்டிருக்கிறது என்றும் வைத்துக் கொள்ளலாம். ஆக இந்த பொருள் அதிகாரத்தில் இந்த உலகத்தினுடைய தோற்றம், உயிரினுடைய அமைப்புகள், அந்த ஆறறிவும் எந்தெந்த உயிர்கள் எந்தெந்த அறிவுக்கு உரியன என்பதையெல்லாம் விளக்கமாக பல நூற்பாக்களிலே நம்முடைய தொல்காப்பியர் சொல்லிக் கொண்டு செல்லுகிறார். அது மட்டுமல்ல, இந்த தொல்காப்பியத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் உலக மாந்தர் அத்தனை பேருக்கும் பொருந்தக்கூடியதுதான் அகவாழ்வும் புறவாழ்வும். அகவாழ்வுன்னு சொன்னா வேற ஒண்ணும் இல்லை, உணர்ந்து மகிழ்வது, அவரவர்கள் அனுபவித்து மகிழ்வது அகவாழ்வு. புறவாழ்வு என்பது உணர்த்தி மகிழ்வது. இது உணர்ந்து மகிழ்வது, அது உணர்த்தி மகிழ்வது. இந்த ரெண்டையும் புறநதிகாரத்துல முதல்ல சொல்லுகிறார். முதல்ல சொல்லும் போது அகத்தினையர், அடுத்தது புறத்தினையர், அதையும் சொல்லுகிறார். அதே சொல்லிட்டு வந்துட்டான். மரபு மாறிவிடக்கூடாது என்பதை மரபியல் என்ற ஒரு பகுதியில எது எது எப்படி எப்படி சொல்ல வேண்டும் என்பதையெல்லாம் சுட்டி காட்டுகிறார். ஆனாலும் கூட சில சமயங்களில் மரபையும் மாற்றி நாம் சொல்லிவிடுகிறோம். ஏன், தேசிய கவிஞன் பாரதி கூட கத்தும் குயிலோசைன்னு ஒரு இடத்துல பாடுவார். கத்தும் குயிலோசை என் காதில் நன்றாய் விழ வேண்டும் சொல்லுவார். குயில் பாட்டு பாடியவர் தான் பாரதி. குயில் பாட்டு பாடிய அந்த பாரதியே கத்தும் குயிலோசை என்று ஏன் கூறினார் என்றார், அந்த மனைவி பக்கத்தில் இருக்கும் போது பத்தினி பெண் பக்கத்தில் இருப்பதனாலே இந்த குயில் கூவுவது கூட அது கத்துவது போல இருக்கிறது என்று ஒரு நயம் தோன்ற அவர் பேசியிருப்பார். ஆனாலும் மரபை பின்பற்ற வேண்டும் என்பதில் தொல்காப்பியருக்கு ஆழமான நம்பிக்கையும் உறுதிப்பாடும் உண்டு என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்திக் கொள்ளுகிற. எல்லாருக்கும் பொதுவாகத்தான் இந்த பொருளாதாரத்தின் எல்லா பகுதிகளும் இப்ப மெய்ப்பாட்டியல் ஒண்ணு அமைத்திருக்கிறார். இந்த மெய்ப்பாடுங்கிறது எதுன்னு கேட்டா எட்டு வகையான மெய்ப்பாடுகளை சொல்லுவார். எட்டு வகையான மெய்ப்பாடுகள்ல ஒன்று தருகன் என்பது. தருகன் என்பது ஒரு பெருமித நிலை என்று சொல்வார்கள். அந்த பெருமித நிலையை சொல்லும் போது அது எதனால் தோன்றும் என்று சொல்லுகிறார். கல்வி, தருகன், இசைமை, கொடையென சொல்லப்பட்ட பெருமிதம் நான்கு என்று சொல்லுகிறார். இது தமிழனுக்கு மட்டுமே உரியதன்று, உலகத்தில் இருக்கிற மாந்தர்கள் அத்தனை பேருக்கும் இந்த பெருமிதம் என்ற நிலை உரியது என்பதை நாம் நடைமுறை வாழ்க்கையிலே பார்க்கிறோம். இப்படி எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய செய்திகளாக எண்ணத் தொலையாத செய்திகளை நம்முடைய தொல்காப்பியர் சொல்லிக் கொண்டு செல்கிறார். அது மட்டுமல்ல, இந்த எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் மூன்றிலையுமே அவர் சொல்லியிருக்கிற நூற்பாக்களை எல்லாம் நாம் தொகுத்து பார்க்கிற போது என்ன தெரிகிறது என்றால், விளக்க இயல் கூறும் இலக்கணம், விதியியல் கூறும் இலக்கணம், வரலாற்று இயல் கூறும் இலக்கணம், மரபியல் கூறும் இலக்கணம், மாற்றியல் கூறும் இலக்கணம் என்ற பல்வேறு வகையில அவருடைய நூற்பாக்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. இந்த வரலாற்று இயலுக்குத்தான் பெரியவர்கள் சொல்லுவார்கள், அந்த காலத்துல எழுத்துக்கள்ல உயிர் எழுத்துக்கள் எழுதப்படும் போது அதுல புள்ளியெல்லாம் இருந்தன. இதை எனக்கு முன்பு பேசிய ஆசிரியர் பேராசிரியர் அவர்கள் குறிப்பிட்டார்கள், எகர உகரத்து இயற்கையும் அச்சே அது புள்ளி. ஆனா முந்தின நூல்பாவில மெய்யெழுத்துக்கெல்லாம் புள்ளியோடு நிலையல் என்று சொல்லிவிட்டு எகர உகரத்து இயற்கையும் அச்சே என்று சொல்வதனால் இதுக்கும் புள்ளி இருந்தது ஒரு காலத்துல. இப்போது அவன் அந்த புள்ளியை நீக்கிவிட்டு எழுதுகின்ற நிலையில் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் பார்க்கிறோம். எல்லா வகை இலக்கண கூறுகளையும் தன்னகத்தை கொண்ட இந்த ஒப்புயர்வற்ற நூலாகிய தொல்காப்பியம் திருக்குறள் பரவியதை போன்று, சிலப்பதிகாரம் மக்கள் மத்தியிலே பரவியதை போன்று, கம்பனுடைய காப்பியம் இந்த மக்கள் மனதிலே நிலை பெற்றதை போன்று இன்னமும் நிலை பெற இல்லை. இது வேதனையோடு சொல்ல வேண்டிய கருத்து. ஏன் நிலை பெறவில்லை என்றால், இலக்கணம்னு சொன்னாலே நம்மை அறியாமலே நமக்கு அது ஒரு நம்மால முடியாதது, ஒரு அச்சம் தருவது போல ஒரு உணர்வு இயல்பாகவே நமக்கு இருக்கிறது. அந்த எண்ணத்தை எல்லாம் மாற்ற வேண்டும். எல்லோரும் தொல்காப்பியத்தையும் படித்து தமிழின் பெருமையை உணர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் எளிய முறையிலே தொல்காப்பியரை தொடர்வோம் என்று ஒரு நூல், பொருளதிகாரத்தை பற்றிய நூலாகவும், தொல்காப்பியரை தொடர்வோம் என்ற நிலையில் எழுத்தும் சொல்லும் பொருந்திய நூலாகவும் எழுதியிருக்கிறேன். விரைவிலே மக்கள் மத்தியிலே அது நடமாட இறையருளை வேண்டி என் பேச்சுக்கும் நிறைவு காணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
பாடி வரும் நிலம் காற்றுக்கு உருவமில்லை, காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. ஒரு காலம் வருகையில் உள்ளம் கொள்ளை போகுதே, ஆனால் காற்றின் முகவரி கண்கள் அறிவதில்லை. இந்த வாழ்க்கையில் ஒரு தேடல்தான், அதை தேடி தேடி தேடும் மனது தொலைகிறதே. இசை பாடி வரும் நிலம் காற்றுக்கு உருவமில்லை, காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. கண்ணில்லை என்றாலோ நிறம் பார்க்க முடியாது, நிறம் பார்க்கும் உன் கண்ணை நீ பார்க்க முடியாது. குயில் இசை போதுமே, அடக்குயில் முகம் தேவையா? உணர்வுகள் போதுமே, அதன் உருவம் தேவையா? கண்ணில் காட்சி தோன்றிவிட்டால் கற்பனை தீர்ந்துவிடும். கண்ணில் தோன்ற காட்சியில்தான் கற்பனை வளர்ந்துவிடும். பாடும் போல தேடல் கூட ஒரு சுகமே. இசை பாடி வரும் நிலக்காற்றுக்கு உருவமில்லை. காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. உயிரொன்று இல்லாமல் உடலின்றி நிலையாதே, உயிர் என்ன பொருள் என்று அலை பாய்ந்து தெரியாதே. வாழ்க்கையின் மேர்களோ மிக ரகசியமானது, ரகசியம் காண்பதே நம் அவசியமானது. தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கும். தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும். பாடு பாடு போல தேடல் கூட ஒரு சுகமே. இசை பாடி வரும் நிலக்காற்றுக்கு உருவமில்லை. காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. ஒரு காலம் வருகையில் உள்ளம் கொள்ளை போகுதே. காற்றின் முகவரி கண்கள் அறிவதில்லையே. இந்த வாழ்க்கையே ஒரு தேடல்தான், அதை தேடி தேடி தேடும் மனது தொலைகிறதே. இசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை. காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை.
பாடி அழைத்தேன் உன்னை, இதோ தேடும் நெஞ்சம். அழைத்தேன் உன்னை இதோ தேடும் நெஞ்சம் வாரா.
தமிழ் நெஞ்சங்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் இதே நேரம் உங்களை சந்திக்க விழைகின்றேன். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை இவனை 021-739-879 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு உங்களை பணி ஒன்றுடன் வேண்டிக் கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற விழையும் அன்பர்கள் இவனை தொடர்பு கொண்டால் உங்களது படைப்புகளை இந்த வானொலியில் மக்களுக்கு சேர்ப்போம். www.planetaudio.org என்கின்ற இணையதளத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழலாம். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கொன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
மனசு அடி இப்படி மாறி போகிறது, கண்களில் என்ன காந்தம் இருக்கிறதா? உனது சிரிப்பின் ஒளியில் எனது இளமை தவிக்கிறது.
அலையும் உனது வெளியை பார்த்தால் பயமா இருக்கிறது.
அரிது அரிது இளமை அரிது விலகி போதல் மழை வருதல் மழை வருதல் விழி வேகம் பாதும் பொழுது சுகம் தருதே சுகம் தருதே உன் சுவாசம் தீட்டும் பொழுது எதை எதையோ நினைக்கிறதே மனது. I'm not afraid of the dark.